கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது பிதாவுக்கு தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக என்ற வாழ்த்துக்களோடு கூட இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பானது சகோதரர் சொன்ன விதமாக எபேசுவின் பெரிய கழகம் என்ற தலைப்பின் அடிப்படையில் அது அங்கே இருக்குது. இந்த எபேசுவின் பெரிய கழகம் எதில் பதிவு பண்ணப்பட்டிருக்குது என்று நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 19-41 வசனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை நாம் படிக்கலாம். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 19 23 வசனத்தில் ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு பெரிய கழகம் நடந்ததாக அங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கழகத்தை பத்தி முதலாவது நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் அவருடைய அநேக ஊழியங்கள்ல எபேசுவில 3 வருட ஊழியங்கள் அங்க மேற்கொண்டார். இந்த 3 வருட ஊழியங்கள்ல நடந்துருச்சு எபேசுவில 3 வருட ஊழியங்கள்ல ஒரு பெரிய கழகம் அங்க ஏற்பட்டுருச்சு. இந்த கழகம் ஏன் ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு, யார் ஏற்படுத்தினாங்க, இந்த கேள்விக்குரிய பதில்கள் மற்றும் இந்த சம்பவத்திற்குரிய அர்த்தங்கள் நாம் இன்றைய பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது தியானிக்கலாம், பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் அவருடைய எபேசுவின் 3 வருட ஊழியங்கள்ல இந்த ஒரு கழகம் ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டது என்றால், அப்போஸ்தலர் பவுல் அவருடைய தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அந்த பணியில அநேக ஜனங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்ததின் விளைவாக அதை பார்த்திட்ட அந்த எபேசுவின் ஜனங்களில் சிலர் இந்த கழகத்தை அங்க ஏற்படுத்திட்டாங்க. யார் ஏற்படுத்திட்டா என்று பார்க்கும் பொழுது அந்த எபேசுவில் இருக்கக்கூடிய தெமெத்தெரியூஸ் என்ற ஒரு நபர் அந்த ஒரு கழகத்தை ஏற்படுத்திட்டார். இந்த தெமெத்தெரியூஸ் யார் என்று பார்க்கும்போது இவர் ஒரு தட்டான். தட்டான் என்றால் அவர் ஒரு சிற்பம் செய்யக்கூடிய ஒரு சிற்பாசாரியர் அல்லது ஒரு ஓவியம் வரையக்கூடிய ஒரு ஓவியர். எதை குறித்த ஒரு ஓவியம் செய்வார் அல்லது எதை குறித்த சிற்பங்கள் அவர் செய்வார் என்று பார்த்தோமானால் எபேசுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தின் ஒரு தேவதை அல்லது தேவன் தேவதை கடவுள், இந்த ஒரு கடவுளை குறிச்சுதான் அவர் ஒரு சிற்பம் செய்வார். அதை சிறிய வடிவிலும் மற்றும் பெரிய வடிவிலும் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில அந்த தெமெத்தெரியூஸ் என்ற ஒரு சிற்பாசாரியர் அந்த சிலையை செய்வார். அந்த சிலையினுடைய பேர் என்ன, அந்த தேவனுடைய பேர் என்ன என்று பார்க்கும் பொழுது நம் யாவருக்கும் மிகவும் தெளிவாக தெரிந்த வண்ணமாக அது தியானால் என்று தமிழிலும் ஆங்கிலத்தில் டயானா என்றும் இன்னும் மற்ற மொழிகள் பார்க்கும்போது ஆர்டமிஸ் என்றும் அங்கு குறிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த தியானால் இவங்க யார் என்று பார்த்தோம்னா, இந்த தியானால் ஒரு பெண் தெய்வம், ஒரு பெண் தெய்வமா இருக்கிறாங்க. இந்த தியானால் எதற்காக அங்க கடவுளாக இருந்திருக்கிறாங்க என்று பார்க்கும்போது ஜனங்களிலே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பாளராக அந்த ஒரு பெண் தெய்வம் இருக்கிறாங்க என்று கூட வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். பின்பு நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுலுடைய பிரசங்கத்தின் விளைவாக இந்த தியானால் வழக்கத்திலிருந்து சில ஜனங்கள் மாத்திரமல்ல அநேக ஜனங்கள் மனம் மாறி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பின்பற்றுவதன் வாயிலாக இந்த ஒரு கழகம் அங்க ஏற்பட்டுடுச்சு. இதை பார்த்துட்ட தெமெத்தெரியூஸ், ஏனென்றால் இந்த தெமெத்தெரியோட வியாபாரம் இந்த ஒரு தியானுடைய சிற்பங்களை செய்து அதை விநியோகித்து அதனால் வரக்கூடிய வருமானத்தினால தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார் இந்த ஒரு தெமெத்தெரியூஸ். அவர் மாத்திரமல்ல அவருடைய உடன் கூலிக்காரர்கள் கூட அதே ஒரு மனநிலையில அதே ஒரு வியாபாரமாக கூலி தொழிலாக அதை வைத்துக் கொண்டிருந்தனர். இந்த ஒரு தொழிலுக்கும் அல்லது இந்த ஒரு தொழிற்சங்கத்துக்கும் தலைவராக இந்த தெமெத்தெரியூஸ் அல்லது பிரதானியாக இந்த ஒரு தெமெத்தெரியூஸ் இருந்துட்டார். அவருக்கு கீழே அநேக கூலியாட்கள் இருந்துட்டாங்க. இந்த கூலியாட்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி இந்த ஒரு கழகத்தை அவர் ஏற்படுத்துறார். எப்படி தூண்டுகிறார் என்று பார்க்கும் பொழுது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:26 வசனம்,
இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள்.
ஆமா, பவுல் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவர் எபேசில் மாத்திரமில்ல, ஆசியா எங்கும் இல்ல, சுற்றியுள்ள எல்லா பட்டணங்களையும் சென்று இவர் கற்களால் செய்யப்பட்ட இந்த தேவி ஒரு கடவுள் அல்ல என்று அவர் பிரசங்கித்ததாக ஒரு குற்றம் சாட்டார். இந்த வகையில நம்ம பார்க்கும்பொழுது இந்த எபேசுவின் தியானால் எபேசுல மாத்திரமல்ல, சுற்றியுள்ள எல்லா பட்டணங்களிலும் இந்த தேவி ஒரு ஃபேமஸான ஒரு ஆளா அங்க இருந்திருக்காங்க. இப்பொழுது இந்த வியாபாரம் குறித்து நம்ம பார்க்கும்போது, இவருடைய வியாபாரம் எபேசுல மாத்திரமல்ல, இவர் சிலை செய்து அதை வெளிநாடு எங்கும் அனுப்புவார். இப்பொழுது அப்போஸ்தலர் பவுலுடைய பிரசங்கத்தினால, அவருடைய தேவனுடைய சுவிசேஷத்தின் பிரசங்கிக்கப்பட்டதின் விளைவாக இவருடைய வாணிபம், இவருடைய வியாபாரம் முழுமையாக தடை பண்ணப்பட்டது. எபேசுல மாத்திரமல்ல, சுத்தி இருக்கிற எல்லா பட்டணங்கள் தோறும் அவர் பிரசங்கிக்கிறதுனால எல்லா ஜனங்கள் கூட அந்த இடத்துல மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததுனால தெமோத்தரியஸ் இங்க மிகவும் கோபமடைந்து தன்னுடைய உடன் வேலையாட்களை உணர்ச்சியை தூண்டி விட்டு அவர் இந்த ஒரு கலகத்தை அவர் இங்க ஏற்படுத்தார். இப்ப இந்த உடன் வேலையாட்கள் தூண்டி விட்டோன, அவருடைய உணர்ச்சியை தூண்டி விட்டோன, அந்த உடன் வேலையாட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கோபத்தால் நிறைந்து, வசனம் 28 நாம் வாசிக்கலாம், அவர்கள் கோபத்தால் நிறைந்து எபேசியில் தியானாலே பெரியவர் என்று அவங்க கத்துறாங்க. ஒரு பெரும் கூட்டம் சேர்ற வரைக்கும் அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, எபேசியில் தியானாலே பெரியவர் என்று. இன்று நம்முடைய நாட்டில் நடக்கிறது போல, ஒரு பெரிய கூட்டம் சேர்ற வரைக்கும் அவங்க கத்துறாங்க, எபேசியில் தியானாலே பெரியவர் என்று அவங்க கத்துறாங்க. இப்படி கத்திக்கொண்டு இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுலுக்கு வழிதுணையாக வந்துட்ட ரெண்டு நபர்கள், காயு மற்றும் அரிஸ்தகு என்ற இரண்டு மக்கதோனிய சகோதரர்களை அவங்க பிடிச்சிட்டு நேர ஒரு அரங்கு சாலை நோக்கி ஓடுறாங்க. மிகவும் அதிரடியாகவும் சட்டத்துக்கு விரோதமாகவும் அந்த ஜனங்கள் அந்த ரெண்டு நபர்களை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாங்க. இந்த அரங்கு சாலை என்பது என்ன என்று பார்க்கும்போது, இது நீரோ மன்னனால கட்டப்பட்ட ஒரு அரை வட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு மைதானம் அல்லது ஒரு விளையாட்டு அரங்கம். இதுல சுமார் 25,000-50,000 ஜனங்கள் வரை அமர்ந்து பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு அரங்கமா அது அங்க இருந்துடுச்சு. இந்த அரங்கத்துக்குள்ள அந்த ரெண்டு நபரையும் வேகமா அதிரடியா இழுத்துட்டு வந்தோன்னா, அப்போஸ்தலர் பவுல் இதை பார்த்துட்டு அவர்கள் இருவராக அந்த உபத்திரவத்தை அனுபவிக்கிறதுக்கு இவர் மனசு இல்லாம, இவர் போய் அந்த உபத்திரத்துல ஒரு பங்கு எடுக்கணும், ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணணும் என்று அவர் மன வச்சு அவர் முன்னேறி போறாரு. அப்படி முன்னேறி போகும்போது சில சிநேகிதர்கள், எபேசியின் சில சிநேகிதர்கள் அவரை தடை செய்யறாங்க, நீங்க போக வேண்டாம் என்று. நீங்க கூட வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 19:31.
ஆசிய நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள்.
ஆமாம், இந்த அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று சொல்லி எச்சரித்தார்கள். பின்பு இந்த இரண்டு நபர்களை, காயு மற்றும் அரிசர்வு என்ற இந்த இரண்டு நபர்களை பிடித்து இழுத்துட்டு போயிட்டு இந்த ஜனங்கள் அந்த அரங்கத்துல அவங்க கத்துறாங்க, எபேசுவின் தியானாலே பெரியவன் கட்டுறாங்க. இப்படி கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள்ல அநேகருக்கு ஏன் கூடியிருக்கோம்னு தெரியல, எதுக்கு கூடியிருக்கோம்னு தெரியல, ஏன் இந்த ரெண்டு பேரை பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்க கத்துறனால இவங்களும் சேர்ந்து அந்த சத்தம் போடுறாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த அரங்கம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அரங்கு சாலை நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி போலவே அப்படியே இருக்கும். அது இந்த அரங்கு சாலைக்குள் இழுத்துட்டு போயிட்டு இருந்த ஜனங்கள் இப்படியா கத்திக் கொண்டிருக்கும் பொழுது, அங்க இருந்துட்ட ஒரு மனிதர், அலெக்சாண்டர் என்ற ஒரு மனிதர் எலும்பி இந்த ஜனங்களை அமைதிப்படுத்தும் வண்ணமாக தன்னுடைய கரங்களை நீட்டி அந்த ஜனங்களை அமைதிப்படுத்துறதுக்கு முற்படும் போது, ஜனங்கள் கலவரத்தினால அவரை கீழே தள்ளி விட்டுட்டனால அவரால் அந்த பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியாம போயிடுச்சு. வசனம் கூட நீங்க வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 19:33.
அப்பொழுது யூதர்கள் அலெக்சாண்டர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாண்டர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான்.
ஆமாம், இப்படியாக மனதா இருக்கும் போது அவர்கள் இழுத்து விட்டதுனால, தள்ளி விட்டதுனால அவரால் அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியாம போயிருச்சு. பின்பு இந்த ஜனங்கள் ஏறக்குறைய 2 மணி நேரமா இந்த ஜனங்கள் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, எபேசுவின் தியானாலே பெரியவன் என்று 2 மணி நேரம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம வாசிக்கலாம் 34.
அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று இரண்டு மணி நேரம் அளவும் எல்லோரும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள்.
இரண்டு மணி நேரம் அளவும் ஏகமாய் அவர்கள் எபேசுல தியானாலே பெரியவர்கள் என்று அவங்க கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் நேரம் போறது கூட தெரியாம அந்த ஜனங்கள் அங்க கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறத பார்க்கும்போது அவருடைய உணர்வற்ற தன்மை நமக்கு ரொம்ப தெளிவா வெளிப்படுதுன்னு நம்ம பாக்குறோம். பின்பு அந்த நகரத்தினுடைய சம்பிரதியானவர் திருவிழத்தில பார்க்கும்போது ஆணையாளர் என்றும் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது கிளர்க் என்றும் அங்க வார்த்தை வருது. அந்த நகரத்தினுடைய சம்பிரதியான ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னா இந்த ஜனங்களை அமைதியா படுத்துறார். இந்த ஜனங்களுடைய அறியாமையிலிருந்து தெளிவுபடுத்துறார். எப்படி தெளிவுபடுத்துறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு நான்கு வகையான புத்திமதிகள் அந்த ஜனங்களுக்கு வைக்கிறார். முதலாவது புத்திமதி என்ன வைக்கிறாருன்னா அவர்களுடைய தேசப்பற்ற தூண்டுறார். எபேசு ஜனங்களுடைய தேசப்பற்ற தூண்டுறார். அவருடைய தேவதை குறிச்சும் அந்த எபேசு நகரத்துடைய கோயில் குறிச்சும் அவர் கொஞ்சம் தூண்டி விடுறார். எப்படி என்று பார்க்கும் பொழுது முதலாவது இந்த எபேசுவின் பட்டணம் எப்படிப்பட்ட பேர் வாங்கியிருக்கு அப்படின்னா அமைதியின் பட்டணம் என்று பேர் வாங்கப்பட்ட பட்டணமா இருந்துச்சு. அது மாத்திரமல்லாம அந்த ஆர்டெமிஸ் ஆலயம் குறிச்சு நம்ம பார்க்கும்போது அது 425 அடி நீளமும் 225 அடி அகலமும் 60 ஃபாரியன் கற்களால கட்டப்பட்ட 60 அடி உயரமும் அதுல 36 கற்கள்ல மிக அருமையான சிற்ப வேலைப்பாடு மிக அருமையான டிராயிங் பண்ணப்பட்டிருக்கு அந்த அரங்கு அந்த ஒரு கோயில் நம்ம பாக்குறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த கோயில் இந்த ஒரு ஆலயம் முழுக்க முழுக்க சலவை கற்களால கட்டப்பட்டதாக அங்க இருக்குது. அதிலும் அநேக வெள்ளி பொருட்கள் அதுல உபயோகப்படுத்திருக்காங்க. இடத்துல இப்ப இந்த ஒரு ஆலயத்தை காட்டிட்டு அவரு சொல்றாரு இந்த ஒரு ஆலயம் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், நம்முடைய தேவி மிகவும் அருமையான ஒரு தேவி, நீங்க கலகம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு கலகத்துக்குள்ள நீங்க கொண்டு போவாதீங்க. அது மாத்திரம் இல்லாம இது இந்த ஒரு ஆலயம் உலக அதிசயங்கள்ல 7 உலக அதிசயங்கள்ல இது ஒரு அதிசயமாக இருக்குது. அது மாத்திரமல்லாம இது துறைமுக பட்டணங்களுக்கு ஒரு கலங்கரை ஒளி விளக்காக அங்க காணப்படுது இந்த ஆலயம். அது மாத்திரமல்லாம எபேசுவின் மகிமையின் கிரீடமாக இந்த ஒரு ஆலயம் அங்க இருக்குது. அது மாத்திரமல்ல இந்த ஆலயத்தோட மகிமைய சூரியனோடு ஒப்பிடும் போது சூரியனே தன் மகத்துவத்துல குறைவாகவும் இந்த ஆலயம் உயர்ந்ததாகவும் அவங்க அங்க சொல்றாங்க. இந்த ஒரு ஆலயத்தை பத்தியும் அந்த தேசத்தை பத்தியும் அந்த நகரத்தை பத்தியும் சொல்லிட்டு இந்த ஜனங்களுடைய மனநிலைய கொஞ்சம் சரி செய்யறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா அப்போஸ்தல் பவுல் மற்றும் அவருடைய உடன் வேலையாட்களை பார்த்துட்டு இவர்கள் இருவரும் கோவில் கொள்ளைக்காரரோ அல்லது தேவியை தூசிக்கிறவங்களோ கிடையாது, இவர்கள் மேல் நீங்க குற்றம் சாட்டாதீங்க என்று அந்த நகரத்தினுடைய சம்பிரதியானவர் அவர் அங்க சொல்றாரு. நீங்க கூட வசனம் வாசிக்கலாம், 37 வசனம், அப்போஸ்தல் நடபடிகள் 37 வசனம்.
இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள், இவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் அல்ல உங்கள் தேவியை தூசிக்கிறவர்களும் அல்ல.
ஆமாம், அவர்கள் கோயில் கொள்ளைக்காரரும் அல்ல தேவியை தூசிக்கிறவர்களும் அல்ல என்று அங்க அந்த நகரத்தினுடைய சம்பிரதியான மனிதன் அங்க சொல்றாரு. மேலும் டெமோத்தரிஸ் மற்றும் அவருடைய உடன் வேலையாட்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றாரு, உங்களுக்கு ஏதாவது இந்த ரெண்டு பேரும் மேல மனத்தாங்கல் வருத்தம் அல்லது குற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நேரா நியாய சங்கத்தை கொண்டு வாங்க, அங்க உங்களுக்கு வழக்குகள் விசாரிக்கப்படும், அதற்கு பதிலாக நீங்க இப்படி ஒரு கலவரத்தை தூண்டாதீங்க என்று அவர் அங்க ஒரு அருமையான புத்திமதி சொல்லிட்டு நேராக அந்த எபேசின் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு இந்த ரெண்டு பேர்த்து மேல ஏதாவது குற்றம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே அந்த ஜனங்களுக்கு ஏன் கூடியிருக்கோன்றதே தெரியாதனால இந்த கேள்வியை கேட்டோன்னு அவர்கள் அமைதியா திரும்பி போயிட்டாங்க. அப்போஸ்தல் பவுலும் அங்க கூட அப்போஸ்தல் பவுலும் அவருடைய உடன் வேலையாட்களும் அங்க மீட்கப்பட்டாங்க. இதுதான் எளிமையான அந்த சம்பவம், எபேசியில் நடந்துட்ட எளிமையான சம்பவம். அந்த ஒரு கழகம் குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த கழகத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்த கழகம் ஒரு அருமையான காட்சியா இருக்குது. அந்த கிறிஸ்துவனுடைய அழிவை குறிச்சு, அந்த கிறிஸ்துவனுடைய அழிவை குறிச்சு அல்லது இந்த மகாபாபிலோனுடைய முற்றிலுமான அழிவை குறித்து இந்த ஒரு சம்பவம் காட்டுவதாக நாம் அங்க பார்க்கிறோம். ஆமாம், முதலாவது நாம பார்க்கலாம் இந்த எபேசுவின் தியானால். இந்த எபேசுவின் தியானால் யார குறிக்கிறாங்க என்றால் இவங்க மகாபாபிலோன அடையாளப்படுத்துவதாக அங்க இருக்குது. டெமோத்தரிஸ் மற்றும் அவருடைய உடன் வேலையாட்கள் யார குறிக்கிறாங்கன்னா அந்த மகாபாபிலோன்ல இருக்கக்கூடிய ரெண்டு மாபெரும் அமைப்புகளாகிய ரோமன் கத்தோலிக் மற்றும் புரட்டஸ்டன்ட் அமைப்புகள், இந்த ரெண்டு மாபெரும் அமைப்புகளை அங்க குறிக்கிறதாக அங்க இருக்குன்னு நம்ம பாக்குறோம். பின்பு அப்போஸ்தல் பவுல் எபேசுவில செய்துட்டார் அந்த ஒரு பிரசங்கம், ஒரு பெரிய பிரசங்கம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சதன் விளைவாக அந்த இடத்துல ஒரு மாபெரும் ஒரு கழகம் உண்டாச்சு. ஒரு பெரிய கழகம் உண்டானது போல தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதன் வாயிலாக மகா பாபிலோன் மத்தியில ஒரு மாபெரும் கலகம், ஒரு மாபெரும் குழப்பம், ஒரு மாபெரும் புரட்சி அங்க வரும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதன் வாயிலாக மாத்திரமே அங்க நடக்கும். மேலும் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு தெமோத்தரியஸ் அவருடைய வியாபாரம், அவருடைய வருமானம் அப்போஸ்தல் பவுலுடைய இந்த ஒரு பிரசங்கத்தினால பாதிக்கப்பட்டது. அதனாலதான் இந்த ஒரு கலகத்துக்குள்ள அவரு ஈடுபட்டார். அதே போல தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதன் மூலமாக இவர்களுடைய வாணிபம், இவர்களுடைய வருமானம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். நேரடியாகவே நாம் பார்க்கும் பொழுது இவருடைய பள்ளிக்கூடங்கள், காலேஜ், டிரஸ்ட் கம்பெனி, அனாத ஆசிரமம், இன்னும் எவ்வளோ இருக்குது இவர்களுடைய காரியங்கள் எல்லாமே. இந்த காரியங்கள்ல அவங்களுக்கு வருமானம் நிறைய வருது. இவர்களை குறித்ததான தேவனுடைய சத்தியம் பிரசங்கிக்கப்படும் பொழுது இவர்கள் கிட்டிருந்து இந்த காரியங்கள் எல்லாமே முழுமையாக பிடுங்கப்படும், அல்லது இவர்களுக்கு அந்த வருமானங்கள் எதுவுமே வராது. இந்த வருமானங்கள் எல்லாமே அவங்களுக்கு இழக்கப்படும். இன்னொரு வார்த்தை சொல்லும் போது இந்த பாபிலோன் முழுக்க முழுக்க திவாலாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அங்க போகுன்றதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய விஷயத்துல பார்க்கும்போது, இது நேரடியாக பார்க்கும்பொழுது, ஆவிக்குரிய காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது மகா பாபிலோன்ட சில விஷயங்கள் எடுத்துருவார் தேவன். அவர்கள் இத்தனை நாட்களாக ஜனங்களை ஒரு போலி போர்வையில தாங்கள் நல்லவர்கள் என்று காட்டிக்கொண்டிருந்த அந்த ஒரு காரியமானது நீக்கப்படும். அது அவர்கள் இனி காண்பதில்லை என்று வெளிப்படுத்தின ஆசிரியர் அங்கு கூறுவதாக நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18:14.
உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. கொழுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. நீ அவைகளை இனி காண்பதில்லை.
அருமையான வசனம். உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. கொழுமையானவைகளும் சம்பிரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. நீ அவைகளை இனி காண்பதில்லை. இது என்ன? அவர்கள் ஆத்துமா இச்சித்த என்ன இச்சித்தாங்க என்று பார்க்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2:4 வாசிக்கலாம்.
அவன் எதிர்த்து நிற்கவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான்.
ஆமாம், இப்படியாக இவர்கள் தங்களை எப்படி காட்டிக்கிட்டாங்க ஜனங்கள்கிட்ட? ஒரு தேவன் போல, தேவனாக தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டவர்களாக இருந்தாங்கள. அந்த ஸ்தானம், கிறிஸ்துவுக்கே உரிய அந்த பெயர்கள், இந்த எல்லாமே இவர்களுடைய காரியங்கள், இவர்கள் அக்கிரமத்தின் ரகசியம் என்ற காரியம் வெளிப்பட்ட உடனே இது எல்லாம் அவங்ககிட்ட இருந்து போயிரும். இனி அந்த போலியான போர்வை அவர்கள் போட்ட முடியாது. இனி அவைகளை காண்பது இல்லை, ஒருபோதும் காண முடியாது. மாறாக இவர்கள் அக்னியும் கந்தகம் இருக்கிற அக்னி கடலிலே அங்கு பங்கடைவார்கள், முழுமையான அழிவுக்குள்ளாக அங்கு போவார்கள். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் போதுதான் இந்த ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகுன்ற நாம் பார்க்கிறோம். எனவே நாம் பார்க்கும் பொழுது என்னத்தான் தேவனுடைய சுவிசேஷத்தினால எபேசியில அங்கு ஒரு கழகம் நேரிட்டாலும் அந்த சுவிசேஷத்திற்கு வாயாக இருந்த அப்போஸ்தல் பவுல் யாருக்கு அடையாளம் என்று பார்க்கும் பொழுது சபைக்கு அடையாளம். ஆனால் எப்படிப்பட்ட சபைக்கு அடையாளம் என்று பார்த்தோம்னா, அவரை குறித்த அந்த காலத்தில் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நாம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 17:6.
அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்.
ஆமா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தல் பவுல் உலகத்தை கலக்குகிறவர்களாக அவர் இருந்தார். இன்று நம்மத்தியில் தேவன் அப்பேற்பட்ட உலகத்தை கலக்கக்கூடியவர்களாக, அந்த கலக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கு நம்மை நாமே தேவன் வனைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வனைப்புக்கு நாம் இடம் கொடுத்து இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சிலாக்கியத்தில் பங்கெடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அது மாத்திரமல்லாமல் இந்த மகாபாபிலோனை குறித்ததான தேவனுடைய வல்லமையான வார்த்தை நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். எரேமியா 51:33.
பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம், அதை போரடிக்கும் காலம் வந்தது. இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆமாம், இன்னும் கொஞ்ச காலத்திலே, ரொம்ப தொலைவில் இல்ல அந்த பாபிலோனுடைய சம்பூரமான காரியங்கள், இன்னும் ரொம்ப சமீபமா ரொம்ப பக்கத்துல இருப்பதாக தேவன் நமக்கு அங்க உறுதிமொழி கொடுக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலான ஒரு பாடமா இருக்குது அன்பு சகோதர சகோதரிகளே. இப்பொழுது இந்த நிழலான சம்பவத்திலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து கிறிஸ்துவின் சரீரங்களாக இருக்கக்கூடிய நமக்கு எளிமையான 5 பாடங்கள் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அந்த எளிமையான 5 பாடங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது பாடம், அப்போஸ்தல் பவுல், அப்போஸ்தல் பவுல் மற்றும் அவருடைய உடன் ஊழியர்கள் எந்த வகையிலும் இந்த தியானத்தை குறித்து அவர்கள் தூஷணமாகவோ அல்லது அவர்களுடைய போதனைகளை குறித்தோ அவர்களை செயல்பாடுகளை குறித்தோ அவர் ஒரு சம்பாசிக்கவோ அவர் அங்கு செய்யவே இல்லை. மாறாக தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அதில் மாத்திரம் அவர் மகிழ்ந்திருந்தார். இதுதான் இன்றைக்கு நமக்கு கூட ஒரு பாடமா இருக்குது. நாம் கூட தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்ட நாம் கூட தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதில் மாத்திரம் நாம் சந்தோஷமா இருக்கணுமே தவிர பாபிலோனை குறித்து, அவர்களுடைய போதனைகளை குறித்து, அவர்களுடைய குறைகளை குறித்து நாம் வீணாக பேசுவது அது ஒரு நல்லொழுக்கமான காரியமா அங்க இருக்காது. ஆமாம், உண்மையிலே பாபிலோன் ஒரு குறைவுள்ள ஒரு காரியம்தான். அவருடைய போதனைகள் என்பது மிகவும் அசுத்தமானதுதான். ஆனா கூட அதை நாம் பேசுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏனெனில் அப்போஸ்தல் பவுல் இங்க இதுதான் செஞ்சார். தேவனுடைய சுவிசேஷத்தை மாத்திரம் அறிவிச்சாரு, தியானங்களை குறித்து எந்த வகையும் அவர் பேசவே இல்ல. இதுதான் நம்ம கூட பாடம். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவையற்ற உலக காரியங்களை பற்றியோ அல்லது பிற மதங்களை குறித்தோ பிற சம்பிரதாயங்களை குறித்தோ நாம் பேசுவது என்பது அது ஒரு நல்லொழுக்கம் அற்ற ஒரு காரியமாக அங்கு காணப்படும். வசனம் வாசிக்கலாம், எபேசியர் 4:29.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
ஆமாம், கெட்ட வார்த்தை, இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல ஈவில் டாக். இந்த கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அன்பு ரட்சகர் அவர் திருவாய் மலர்ந்து அவர் போதிக்கும் போது பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் போதிச்சார். அவர் மற்றபடி தேவையற்ற காரியங்களை குறித்து அவர் பேசவே இல்லை. திருவாய் மலர்ந்து என்று திருவள்ளத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு வார்த்தை மற்றவர்களுக்கு அல்லது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்கு தான் நம்முடைய வாய் திறக்கணும். ஒருவேளை நம்முடைய வாயில வந்து இந்த மாதிரி பிரயோஜனமான வார்த்தைகள் இல்லை என்றால் நாம் அங்கு பேச வேண்டாம். பிரயோஜனமான வார்த்தைகள் உண்டாயிருந்தால் நீங்க வாயை திறந்து பேசுங்க. மற்றபடி பிரயோஜனம் இல்லை என்றால் உங்கள் வாயை நீங்கள் திறக்க வேண்டாம். அப்போ சில பவுல் கூட அப்படிதான் பண்ணார். தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாரு, மற்றபடி அவர் எதுவுமே பேசல. இந்த சம்பவங்களை பார்க்கும்போது அப்போ சில பவுல் எதுவுமே பேசிருக்க மாட்டார், ரொம்ப சைலண்டா இருப்பார். இது போலதான் நாம் கூட இருக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே. தேவனுடைய சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கிக்கணும். மாறாக தேவையற்ற உலக காரியங்களை குறித்தோ பிற மதங்களை குறித்தோ பாபிலோனின் குறித்த குறைகளை குறித்தோ நாம் பேசுவது என்பது அது ஒரு வீணான பேச்சு, வீணான சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று நாம் வசனம் வாசிக்கிறோம். இப்படியாக இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு அப்போஸ்தல் பவுல் பேர் கொடுக்கிறாரு, கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை என்று கொடுக்கிறதா நாம் பார்க்கிறோம். இது முதலாவது ஒரு எளிமையான பாடமா அங்க இருக்குது. இரண்டாவது ஒரு பாடத்துக்குள் நாம் போகலாம். இந்த சம்பவத்துல பார்க்கும்போது அந்த எபேசுவின் ஜனங்கள், அந்த எபேசுவின் ஜனங்கள் 2 மணி நேரமா கத்துறாங்க. ஏன் கூடியிருக்கோன்றதும் தெரியல, எதுக்கு கூடியிருக்கோன்றதும் தெரியல, ஏன் இவங்களை பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல, இது எதுவுமே தெரியாம, எந்த ஒரு காரண காரியங்களே தெரியாம அந்த ஜனங்கள் 2 மணி நேரமா கத்துறத பார்க்கும்போது அவருடைய உணர்வற்ற நிலைமையை குறிச்சு நாம் கொஞ்சம் பரிதவிக்கலாம். இது கூட நமக்கு ஒரு பாடமா இருக்கு. நாம் கூட தேவன் கொடுத்துட்ட அவருடைய வெளியேற பெற்ற நேரங்களை ஞானமா உபயோகப்படுத்த வேண்டும். தாளந்து உண்மையில் நான் பார்க்கும் பொழுது 7 தூதன் மிக அருமையான முறையில் அங்க சொல்றாரு, 5 தாளந்து உடையவர்களை நம்மத்தில் பார்ப்பது மிகவும் அரிதான காரியம் என்றும், 2 தாளந்து 1 தாளந்து உடையவர்களை பார்க்கறதா ரொம்ப அதிகம்னு சொல்றாரு. அந்த வகையில பார்க்கும்போது நேரம் என்ற தாளந்தை மாத்திரம் வாங்கினவர்கள் நம்மில் அதிகமாக காணப்படுவது நாம் பார்க்கிறோம். அப்ப நேரம் என்ற தாளந்தை வாங்கிட்ட நாம் அந்த தாளந்தை நாம் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் வசனம் வாசிக்கலாம், கொலேசியர் 4:5.
புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக முழு உலக ஜனங்கள், தேவனுடைய சத்துருக்கள், இந்த புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நம்முடைய நேரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஞானமான முறையில உபயோகப்படுத்தணும். நமக்கு தேவன் கொடுத்துட்ட காலம் என்பது மிகவும் சொற்பமான ஒரு காலமா இருக்குது. அந்த காலங்கள்ல தேவன் நமக்கு கொடுத்துட்ட அவருடைய நேரம் என்ற தாழ்ந்து பார்க்கும்போது, அதை புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் ஞானமாக உபயோகப்படுத்தணும். நம்முடைய அலுவலகங்கள்ல, நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய உறவினர் மத்தியில நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக, அவர்கள் பார்க்கும் வகையிலே பிரமிக்கத்தக்கவர்களாக நாம் அங்கு காணப்படணும். மாறாக இவர்கள் நம்மில் ஒருவரை போலதான் இருக்கிறார்கள் என்ற வார்த்தை நாம் வாங்குவது போல நம்முடைய நேரத்தை பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது, நம்முடைய நேரத்தை விரயப்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த தாளந்து, நேரம் என்ற தாளந்து மிகவும் மிகவும் அத்தியாவசியமான ஒரு தாளந்து அங்க இருக்குது. நேரம் என்ற தாளந்து ஒருத்தருக்கு இல்லை என்றால் உண்மையில் அவருக்கு பலியின் ஜீவியம் செலுத்துவதற்கு மிகவும் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள அகப்படுத்தும். நேரம் என்ற தாளந்து மிகவும் நமக்கு முக்கியமாக தேவன் கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய தாளந்து அல்ல, அவர் நமக்கு கொடுத்துட்ட அவருடைய நேரமாக அங்க இருக்குது. எனவே அந்த நேரத்துல நாம் முக்கியக்காரர்களாக அந்த நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல், அந்த ஒரு அதிகாரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல், அந்த ஒரு நேரத்தை நாம் ஒரு உக்கிரானக்காரர்களாக எடுத்து சரியான முறையில் நேரத்தை நாம் தேவனுக்கென்று உபயோகப்படுத்த வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது இரண்டாவது ஒரு எளிமையான ஒரு பாடமா நாம் பார்க்கிறோம் இந்த சம்பவத்திலிருந்து. மூன்றாவது ஒரு எளிமையான பாடத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் பவுல் காயு மற்றும் அரிஸ்தர்கு என்ற இந்த இரு நபர்களை பிடித்து செல்லும் பொழுது, ஏபேசு ஜனங்கள் பிடித்து செல்லும் பொழுது, அவர்கள் இருவராய் ஒண்டியாக தனியாக அந்த கஷ்டத்துல அவர்கள் தவிக்க கூடாது என்பதை அப்போஸ்தலர் பவுல் மனதில் இருத்தி, எப்படியாவது அந்த கஷ்டத்துல ஒரு பங்கெடுக்கணும், எப்படியாவது உதவி செய்யணும் என்ற ஒரு மனநிலை அப்போஸ்தலர் பவுலுக்கு அங்க இருந்துச்சு. இதுதான் நமக்கு கூட ஒரு பாடமா இருக்குது. வசனம் வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 12:26.
ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும்.
ஆமாம், இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் நம்முடைய சரீரத்தை குறித்து, நேரடியாக ஒரு சரீரத்தை குறித்து அவர் பேசுவதை பார்க்கும் போது, ஒரு உதாரணம் நம்முடைய சரீரத்திலிருந்தே நாம் எடுக்கலாம். நம்முடைய சரீரத்துல ஒரு அடியோ அல்லது ஒரு சூடோ ஒரு காயமோ ஏற்பட்டால் அந்த காயம் எப்படி ஆறுது என்று பார்க்கும் போது, நம்முடைய உடல் செய்யப்பட்டது பல செல்களால் செய்யப்பட்டிருக்குது. ஒரு செல், பல செல்லுக்கு பேரு டிஷ்யூஸ் பாங்க. இந்த பல செல்கள் எல்லாம் சேர்ந்துதான் செய்யப்பட்டது நம்முடைய சரீரம். இப்ப ஒரு இடத்துல ஒரு சூடு பட்டிருக்குது என்று சொல்லும் போது அது எப்படி உடனடியா ஆறுது, அந்த சூடு எப்படி தனிதுன்னா, இந்த செல்கள் என்ன பண்ணுமா, அந்த சூடு அப்படியே ஷேர் பண்ணிக்குமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செல்லும் அப்படி ஷேர் பண்ணிக்கும் போது அந்த சூடு, அந்த ஒரு வலி குறையும், ஆறும். இதுதான் நமக்கு கூட ஒரு பாடமாக அங்க வைக்கிறார். ஒரு சரீரம் பாடுபட்டால் இன்னொரு அங்கமும் அதனோடு கூட பாடுபடும். ஒரு சகோதரர், கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள்ல ஒரு சகோதரர் தண்ணீர் வடிக்கும் பொழுது, ஒரு சகோதரர் தவிப்பான சூழ்நிலை இருக்கும் போது, இன்னொரு அங்கமாயிருக்கக்கூடிய இன்னொரு உடன் சகோதரர் அந்த தவிப்புல ஒரு பங்கெடுக்கணும், அந்த கஷ்டங்கள்ல ஒரு பங்கெடுக்கணும், தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பங்கெடுக்கணும். ஒருவேளை நம்மால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பங்கெடுக்க முடியல, ஆனா மனசு இருக்கு, முடியல ஆனா ஒரு மனசு இருக்கு, இது கூட தேவன் வரவேற்கிறார். ஏன் என்று சொன்னால், அப்போஸ்தலர் பவுல் கூட அந்த பாடுகள்ல அவருடைய கஷ்டங்கள்ல ஒரு பங்கெடுக்கணும் போறாரு, ஆனா அவருடைய சீசல் என்ன பண்ணலங்க, உடவே இல்ல, தடுக்கிறாங்க. ஆனா கூட அப்போஸ்தலர் பவுலுக்கு அந்த மனசு இருந்துச்சு, எப்படியாவது இந்த கஷ்டத்துல ஒரு பங்கெடுக்கணும். இதுதான் நம்ம கூட ஒரு பாடமா இருக்கு, பங்கெடுக்கணும் பாயிண்ட், ஆனா உதவ முடியணும், உதவணும், ஆனா உதவுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள், ஏற்ற தருணங்கள் நமக்கு இல்ல, ஆனா உதவுன்ற மனநிலை, இது தேவன் பாராட்டுற ஒன்றாக இருக்குது. இந்த வகையில பார்க்கும் போது ஒரு சகோதர சகோதரி மேல எந்த அளவுக்கு சிநேகம் இருந்தா இந்த பாடுகள்ல, இந்த ஒரு கஷ்டத்துல பங்கெடுக்க முடியும், எந்த அளவுக்கு ஒரு சிநேகம் இருந்தா பங்கெடுக்க முடியும்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18:1.
அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றா இசைந்திருந்தது, யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான்.
ஆமாம், இங்கு சவுல் தாவீதுக்கு எதிராக அநேக முரண்பாடுகள் செய்தார். அநேக கஷ்டங்கள் கொடுத்தாரு. ஆனா யோனத்தான் எப்படி இருந்துட்டார் அப்படின்னா, தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தார். இந்த மாதிரி கஷ்டமான தருணங்கள்ல தாவீதுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு சிநேகத்தை காட்டும் போது உண்மையிலேயே சவுல் கொடுக்கக்கூடிய அந்த தொல்லை, அந்த கஷ்டங்கள் அவருக்கு பெரிய கஷ்டமாவே தெரிஞ்சிருக்காரு. இதுதான் நமக்கு கூட, நாம் கூட நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் மீது இப்பேற்பட்ட ஒரு சிநேகம், தன் உயிரை போல சகோதரர் சிநேகிச்சோமானால் அந்த சகோதரர் ஒரு கஷ்டப்படும் போது நம்முடைய இதயம் இங்க துடிக்கும். ஒரு சகோதரர் கஷ்டப்படும் போது நம்முடைய மனம் இங்க கொதிக்கும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாக மற்றவரது சுமையை சுமந்து கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக அங்க காணப்படுது. அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு மூன்றாவது ஒரு எளிமையான ஒரு பாடமா நாம் பார்க்கிறோம். நான்காவது பாடத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். நான்காவது பாடம் நகரத்தின் ஆணையாளரை குறித்து, நகரத்தினுடைய சம்பிருதியான மனிதனை குறித்து. இந்த நகரத்தினுடைய சம்பிருதியான மனிதனை பார்க்கும் பொழுது இவர் ஒரு புறஜாதி மனிதர், இவர் ஒரு புறஜாதி மனிதர். இந்த புறஜாதி மனிதர் பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் மீது ஒரு நீதியான இரக்கம் வைக்கிறார். ஆனால் அந்த தெமோத்தேரியோஸ் மற்றும் அவருடைய உடன் வேலையாக என்ன பண்றாங்கன்னா, இவர் மீது ஒரு குற்றம் சாட்டி எப்படியாவது இந்த கழகத்தை தூண்டி இவருக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்துருன்ட்டு முடிவுல இருக்கிறாங்க. ஆனா அந்த ஏரியால, அதே இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு நகரத்தினுடைய ஆணையாளர் அந்த அப்போஸ்தலர் பவுல் மீதும் அவருடைய உடன் வேலையாட்கள் மீதும் ஒரு இரக்கம் காட்டுறார், ஒரு நீதியான முறையில பாக்குறாரு. உண்மையில் அந்த நகரத்தினுடைய சம்பிரதியான என்ன வேணா பண்ணிடலாம். அப்போஸ்தலர் பவுல இப்ப ஏற்பட்ட கழகம் தூண்டுவதற்கு காரணமாக இருந்துட்டு இந்த அப்போஸ்தலர் பவுல என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அவர் பண்ணவே இல்லை. அவர் ரொம்ப இரக்கமா பார்த்துட்டு நீதியான முறையில கரிசனையாக உற்றார். இவங்க எந்த தப்பு செய்யவே இல்ல, இவர்கள் கோயில் கொள்ளைக்காரரும் அல்ல, தேவியை தூசிக்கிறவர்களும் அல்ல என்று சொல்றார். இதுதான் நமக்கு கூட ஒரு பாடமா இருக்கு. நாம் என்னதான் தேவனுடைய புத்திரராய் இருந்தாலும், தேவனுடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டவர்களாய் நாம் இருந்தாலும், சில நேரங்கள்ல நல்ல பாடங்களை தேவன் புறஜாதிகள் வாயிலாக நமக்கு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். புறஜாதிகள் உலகத்தாற்றிருந்து நம்ம சில படிப்பினைகள் கத்துக்கொள்வத நாம் பார்க்கிறோம். ஆமா, இந்த சம்பிரதியான மனிதர் ஒரு புறஜாதியாக இருக்கிறார். இவர் எப்பேற்பட்ட ஒரு இரக்கம் காட்டுற அப்போஸ்தலர் பவுல் என்று பார்க்கும்போது, உண்மையில் அந்த எபேசுல பெரிய கழகம் உண்டாயிருக்குது. இந்த மாதிரி கழகம் இதுவரைக்கும் எபேசுல உண்டானதே கிடையாது. அந்த கழகம் உண்டாவதுக்கு காரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் பவுலுடைய பிரசங்கம். உண்மையில் அப்போஸ்தலர் பவுல என்ன வேணா செய்யலாம் அந்த நகரத்துடைய கிளர்க், ஆனா அவர் பண்ணவே இல்லை. ஒரு இரக்கம், ஒரு நீதிய கரிசனை காட்டியிருக்கிறார், நீதியான கரிசனை காட்டியிருக்கிறார். இது கூட நமக்கு ஒரு பாடமா இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கூட நம்முடைய உடன் சகோதர சகோதரி மீது ஒரு நீதியான கரிசனை அல்லது ஒரு இரக்கம் நம்ம காட்ட வேண்டியங்களா இருக்கும். எதன் மீது, எப்படி நம்ம சகோதரர் மீது நீதியான இரக்கம் அந்த கரிசனை காட்ட முடியும் என்றால், நம்முடைய உடன் சகோதர சகோதரனுடைய பலவீனங்கள்ல, நம்முடைய உடன் சகோதர சகோதரனுடைய இயலா தன்மையில, நம்முடைய உடன் சகோதர சகோதரனுடைய குறைகள்ல நாம் ஒரு கருணை காட்டுறவர்களாக, ஒரு இரக்கம் செய்கிறவர்களாக அங்கு இருக்கணும். ஏனென்று சொன்னால், நமக்கு தேவன் கொடுத்துட்ட பிரதான ஆசாரியர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு, தவிர பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் அவன் கொடுக்கவே இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது நம்மை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு கிடைச்சிருக்கும் போது, அவருடைய உடன் ஆசாரியர் இருக்கக்கூடிய நாம் கூட நம்முடைய உடன் சகோதர சகோதரனுடைய குறைகளை குறிச்சு, இயலா தன்மைகளை குறிச்சு நாம் கொஞ்சமேலும் இரக்கம் கரிசனை நீதியான முறையில அங்க காட்டணும். மாறாக நாம் சகோதர சகோதரனுடைய குறைகளை பார்த்து அவருடைய இயலா தன்மையை பார்த்து ஒரு பர்ஃபெக்ட் நீதி எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு பர்ஃபெக்ட் நீதி எதிர்பார்க்க கூடாது. ஏன் சொல்றோம்னா, நாம் ஒரு அநியாயக்காரர்களா இருந்துட்டு தேவன் சமூகத்துல நாம் கிருபை வாங்கிக்கிட்டு நம்முடைய உடன் சகோதர சகோதர பலவீனங்களை பார்த்து நம்ம நீதியா திருத்தோம் அப்படின்னா, ஒருவேளை தேவன் நம் பக்கம் திரும்பி நீதியா கொஞ்சம் பார்த்தாருன்னா நம்முடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கும். அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய நிலைமை முற்றிலும் அங்க கேள்விக்குறியாக இருக்கும். எனவே நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிருபை வாங்குவது போல நம்முடைய பலவீனங்களை குறிச்சு, நம்முடைய இரக்கங்களை குறிச்சு நாம் எந்த அளவுக்கு நாம் வாங்குறோம், அதே போல நம்முடைய உடன் சகோதர சகோதர பலவீனங்களை நாம் பார்க்கும் பொழுது இதே அளவுக்கான ஒரு கரிசனை, ஒரு நீதியான இரக்கம் நம்ம காட்ட வேண்டியவங்களா இருக்கிறோம். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 15:1
அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும்.
பலவீனர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனத்தை, அருமையான வசனம், பலமுள்ள சகோதரர்களுக்கு ஒரு பலமுள்ள சகோதரர் இன்னொரு பலமுள்ள சகோதரருக்கே பிரியமா எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. மாறாக ஒரு பலமுள்ள ஒரு சகோதரர் ஒரு பலவீனமான ஒரு சகோதரரை தாங்கணும். ஒரு பலமுள்ள ஒரு சகோதரர் இன்னொரு பலவீனமான சகோதரரை பார்த்து அந்த பலவீனத்திலிருந்து உதவணும். அந்த பலவீனத்திலிருந்து அவர்கள் மேலோங்கி வர்றதுக்கு மீண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சமேனும் இரக்கம் கிருபை நம்ம பார்க்கணும். அவங்க இரக்கமா பார்க்கணும் அவருடைய பலவீனங்களை குறிச்சு. மாறாக அந்த சகோதரர் எத்தனை வருடங்களோ ஆனாலும் கூட உடன்படிக்கை செய்து நாம் அவர்களிடம் நீதி பர்ஃபெக்ட் நீதி நாம் இங்க எதிர்பார்க்க கூடாது. சில காரியங்களுக்கு இது விதிவிலக்காக அங்க காணப்படும். தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல இது ஒரு விதிவிலக்காக காணப்படும். மாறாக நம்முடைய சகோதர சகோதரி பலவீனங்கள்ல நாம் இரக்கமாக பார்க்க வேண்டும் என்று சகோதர சகோதரி. சரி, இந்த இரக்கம் பார்க்கக்கூடிய லெவல் எந்த அளவுக்கு பார்க்கணும் இரக்கம். ஒரு சகோதர சகோதரி குறைகளை பார்த்து அந்த குறைகள் எந்த அளவுக்கு நம்ம இரக்கம் பார்க்கணும் என்று பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13 நாம் வாசிக்கிறோம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் பொறுத்து கொள்ளும். ஆமாம், நம்முடைய உடன் சகோதர சகோதரி குறைகளை குறிச்சு பலவீனம் குறிச்சு நாம் பார்க்கும் பொழுது நாம் பொறுத்து கொள்ளணும், சகிக்கணும், தாங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. இது ஒரு ஐந்தாவது ஒரு எளிமையான ஒரு பாடமாக அங்கு நாம் நான்காவது எளிமையான ஒரு பாடமாக நாம் பார்க்கிறோம். ஐந்தாவது ஒரு பாடத்திற்குள் நாம் போகலாம். எபேசுவின் கலகம், பெரிய கலகம். அப்போஸ்தல் பவுலுடைய பிரசங்கத்திற்கும் அப்போஸ்தல் பவுலுக்கும் விரோதமாக அங்கு ஒரு மாபெரும் ஒரு கலகம் ஏற்பட்டது. அதே போல கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்த வான்களாகிய கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் மத்தியில கூட இப்படிப்பட்ட ஒரு கலகம் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். நம் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு கலகக்காரர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறாங்க. உண்மையில் பெரிய அளவிலான கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய சில கலகக்காரர்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்ள நாம் நம்முடைய நிழலான இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம் உபாகமம் 31:27.
நான் உன் கலக குணத்தையும் உடன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள்?
ஆமாம், இங்கு மோசே அவருடைய மரணத்துக்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்திலிருந்து அவர் பேசுறாரு. இந்த மாம்சீக இஸ்ரேல் குறித்த அவர்கள் செய்திட்ட கலகத்தை குறித்து அவர் பேசுறாரு. ரொம்ப மனம் திறந்து அவர் பேசுறாரு, நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்க தேவனுக்கு விரோதமா இவ்வளவு கலகம் பண்ணினீங்கன்னா, நான் இறந்து போயிட்டேன்னா நீங்க எவ்வளவு கலகம் பண்ணுவீங்க அவருங்க கேக்குறாரு. ஆமாம், உண்மையை இஸ்ரேல் ஜனங்கள் அநேக கலகங்கள் மோசே உயிரோடு இருக்கும் போதே செய்துட்டார்கள். மோசே மறித்த பின்பு அவர்கள் கலகத்தையே தங்களுடைய தொழிலாக எடுத்துக்கொண்டுட்டாங்க எதற்கு விரோதமாக கலகம் செய்துட்டாங்க என்று பார்க்கும்போது, இவருடைய எல்லா கலகத்தையும் ஒரு மூணு வகையான காரியத்துக்குள்ள அடைக்கலாம். ஒன்று, தேவனுக்கு விரோதமான கலகம். இரண்டாவது, அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளுக்கு விரோதமான கலகம். மூன்றாவது, அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளுக்கு வாயாக இருக்கக்கூடிய அவருடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமான கலகம் என்று ஒரு மூன்று வகையாக பிரிக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான கலகம் வசனம் வாசிக்கலாம் நீங்க, உபாகமம் 9:23.
நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் காதேஸ் பர்னியாவிலிருந்து உங்களை அனுப்புகையிலும், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவிக்கொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள்.
அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். தேவனுக்கும் அவருடைய வாக்குக்கும் விரோதமாக ஒரு கலகம் பண்ணியிருக்கிறார்கள். மேலும் அவருடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட கலகம் பண்ணிட்டாங்கன்னா, எத்தனை தீர்க்க தரிசிகள் தேவன் அநேக தீர்க்க தரிசிகள் அனுப்பி விட்டாரு, அத்தனை தீர்க்க தரிசிகளும் அவர் கொண்டுட்டதாக ரட்சகர் அங்க சொல்றார். வசனம் வாசிக்கலாம் Matthew 23:37.
எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தருமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று.
ஆமாம், அருமையான வசன பகுதி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இங்கே பேசுறாரு, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லெறிகிறவளே. கலக குணம், இந்த கல்லெறிகிற குணம். இப்படிப்பட்ட ஒரு கலக குணத்தை பார்த்துட்டு தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மாம்சீக இஸ்ரேல் வீட்டார, இந்த மாம்சீக இஸ்ரேல் வீட்டார அவர் சொல்றார் ஒரு பேர் வச்சு, கலக வீட்டார்னு சொல்றார். வசனம் வாசிக்கலாம், எசேக்கியேல் 12 அதிகாரம் 25 வசனம்.
நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.
கலக வீட்டாரே, மாம்சீக இஸ்ரேல் வீட்டாராய் இந்த ஜனங்கள், இந்த ஜனங்களுடைய கடின கழுத்தையும் கலக குணத்தையும் பார்த்துட்ட தேவன் ஒரு லிமிட்டுக்கு மேல போய் அவர் சொல்றார், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இவர்கள் மாம்சீக இஸ்ரேல் வீட்டார் அல்ல, மாறாக ஒரு கலக வீட்டாரா அங்க இருக்கிறதாக சொல்றார். ஆமா, உண்மையிலேயே இவர்கள் ஒரு கலக வீட்டாரா இருந்துட்டாங்க. இது போல நம்மத்தில் கூட சில கலகம் பண்ணக்கூடிய கலகக்காரர்களால பெரிய கலகங்கள் ஏற்படுவதாக நம்ம பார்க்கிறோம். நம்மத்தில் கலகக்காரர்கள் இருக்கிறார்களா, அல்லது நாம் கலகக்காரர்கள் மத்தியில் தங்கியிருக்கிறோமா என்று கேட்டால், வசனம் வாசிக்கலாம், எசேக்கியேல் 12 அதிகாரம் 2 வசனம்.
மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய், காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள், அவர்கள் கலக வீட்டார்.
மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவில் தங்கியிருக்கிறாய். ஆமா, உண்மையிலே கர்த்தருடைய பரிசுத்தவான் மத்தியில கிறிஸ்துரை பரிசுத்தவான்கள் கலக வீட்டார் நடுவில் தங்கியிருக்கிறதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்வதாக நாம் அங்க பார்க்கிறோம். ஆமா, உண்மையிலேயே இப்படிப்பட்ட அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் மத்தியில கலகம் பண்ணக்கூடிய சில கலகக்காரர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கலகம் பண்ணுகிறார்கள் என்று பார்க்கும்பொழுது, நிழலான இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் செய்துட்ட அதே கலகம், தேவனுக்கு விரோதமான கலகம், அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளுக்கு விரோதமான கலகம், அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளுக்கு வாயாக இருக்கக்கூடிய அவருடைய பரிசுத்த வான்களுக்கு விரோதமாக ஒரு கலகம் அங்க இருக்குது. ஒரு சகோதரனுடைய நல்ல பேரை கெடுக்கிறது, ஒரு சகோதரனுடைய நல்ல பேரை கெடுக்கிறது மூலமாக ஒரு கலகம், மேலும் சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு சகோதரரை முகமுகமாக எதிர்க்கிறது ஒரு கலகம். கலகத்துல சில வெரைட்டிஸ் இருக்குது, ஆனா எல்லாத்தையுமே ஒரே வார்த்தையில சொல்லும்போது, ஒரு மூன்று வகையான காரியங்களை சொல்லும்போது, தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாகவும் அந்த வார்த்தைகளுக்கு வாயாக இருக்கக்கூடிய அவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் என்ற இந்த மூன்று காரியத்துல இஸ்ரேல் ஜனுடைய எல்லா கழகத்தையும் அடைக்கலாம். அதுதான் நமக்கு கூட ஒரு பாடமாக அங்க இருக்குது. நாம் கூட இப்பேற்பட்ட உள்ள கழகம் தான் செய்யறோம். ஒரு சகோதரன் நல்ல பேரை கெடுக்கிறது, சத்தியத்தின் அடிப்படையிலான ஒரு சகோதரனுக்கு விரோதமாக முகமுகமாக எதிர்க்கிறது, இதெல்லாம் ஒரு கழகமாக அங்க காண்பிக்கப்படுது. நாம் வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 66:5 வசனம்.
கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவார் என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள்.
உங்களை பகைக்கும் உங்கள் சகோதரர், சகோதரர் மத்தியில் ஒரு சகோதரருக்கு விரோதமாக இன்னொரு சகோதரர் பகைமை ஏற்படுத்த கூடிய இந்த ஒரு கலக குணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மேலும் வாசிக்கும் போது யாக்கோப்பு 3:16 வசனம்.
வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு.
ஆமா, வைராக்கியமும் விரோதமும், எதுல வைராக்கியம் எதுல விரோதம் என்று பார்க்கும்போது, விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு காரியத்துல, விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு காரியத்துல விட்டு கொடுக்காம வைராக்கியத்தோடு இருந்து அதன் வழியாக ஒரு விரோதத்தை சகோதர மத்தியில உண்டு செய்யக்கூடிய அந்த நபர்கிட்ட கலகம் இருப்பதாகவும், அந்த நபரிடம் துர்ச்செய்கைகள் அநேகம் இருப்பதாக இங்க யாக்கோப்பு அப்போஸ்தலர் அங்க தெரியப்படுத்துறோம். உண்மையிலே அநேக கலகங்கள் எதனால் ஏற்படுது என்று பார்க்கும்போது, தேவையற்ற வைராக்கியங்களாலதான் இந்த ஒரு கலகங்கள் ஏற்படுது என்று கூட நாம் பார்க்கிறோம். ஆமாம், நம்மத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு கலகங்கள் அங்க இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கலக குணத்தையும், அல்லது இப்படிப்பட்ட ஒரு கலகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு அப்போஸ்தல் பவுல் ஒரு அன்பான அறிவுரை கொடுக்கிறாரு. நீங்க அந்த கலகத்திலிருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், அந்த கலகம் பண்ணாம நீங்க எப்படி வாழலாம் என்று ஒரு அருமையான படிப்பினை கொடுக்கிறாரு. வசனம் வாசிக்கலாம், 1 திமோத்தேயு 2 இரண்டாம் வசனம்.
நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும் படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்.
ஆமா, நீங்கள் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கும். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் இப்படி இருக்கும் போது ஒரு கலகம் இல்லாத ஒரு அமைதியுள்ள ஜீவனம் நடக்கும். அவருடைய சரீரங்கள் மத்தியில, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தவான்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு அமைதியுள்ள ஜீவனம் இருக்குங்க. ஒருவேளை கலகம் இருந்துட்டா அந்த இடத்துல அமைதியே இருக்காது, மாறாக அந்த இடத்துல ஒரு சண்டை, ஒரு குழப்பம், ஒரு பகைமை, ஒரு தேவையற்ற காரியங்கள் மேல் வைக்கக்கூடிய வைராக்கியம், விரோதம், சகோதர பகைமை, இதெல்லாம் அங்க காணப்படும். நாம் கலகம் இல்லாமல் இருக்க, கலகத்தார் கூட கலகக்காரர் கூட கலவாமல் இருக்க, தேவன், அன்புமிக்க தேவன் இந்த கலகக்காரர்களை தன்னுடைய குமாரனா பார்த்து ஒரு அருமையான ஒரு அறிவுரை கொடுக்கிறாரு. வசனம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 24:21.
என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே.
என் மகனே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு நபரை தேவன் மகனே என்று சொல்கிறார் இங்க. ஆகவே மகனே என்று சொல்லும் போது தேவன் அந்த மகனை தன்னுடைய பிள்ளையா பார்த்து அந்த மகனுக்கு அப்பா என்ற ஸ்தானம் தான் ஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கிறார் என்று பார்க்கும்போது உண்மையிலே நாம் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைப்பது என்பது மிக அரிதான ஒன்றா இருக்குது. தேவன் நம்ம மகனேன்னு சொல்றது அது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட கலகம் உண்டு போன்றவர்களை தேவன் மகனே என்று சொல்றாருன்னா கண்டிப்பா தேவனுடைய பெருந்தன்மை, நாம் இங்க பாராட்ட வேண்டியவங்களா இருக்கும். ஆமா, உண்மையிலே அவர் சொல்லக்கூடிய இந்த அறிவுரையை நாம் காது கொடுத்து கேட்போம். என் மகனே, ராஜாக்களுக்கும் கர்த்தருக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே என்று ஒரு அருமையான பாடங்கள் கொடுக்கிறார். இந்த பாடம், இந்த அருமையான எளிமையான ஒரு அறிவுரை கேட்டும் நாம் ஒருவேளை இப்பேற்பட்ட ஒரு கலகக்காரரோடு கலந்திருந்தாலும், அல்லது சம்பந்தப்பட்டிருந்தாலும், அல்லது அந்த கலகத்தை நடத்துகிறவர்களாக, அல்லது அந்த கலக குணத்தை உடையவர்களாக இருந்தால், வசனம் வாசிக்கலாம், உபாகமம் 31:29.
என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி.
மோசே மிகவும் அருமையான முறையில் அங்க சொல்றார். 27 வாசிக்கும் போது நான் இறந்து போயிட்டேன்னா நீங்க எவ்வளவு கலகம் பண்ணுவீங்க என்று அங்க மோசே சொல்லிட்டு 29 சொல்றாரு, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க நிச்சயமா மீறுவீங்க, நிச்சயமா இடறி போவீங்க. இப்படி வழிவிட்டு நீங்க விலகுனீங்கன்னா அவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும் என்று மிக எச்சரிப்பான ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமான முறையில இங்கு மோசே முன்வைப்பதாக நம்ம பாக்குறோம். ஆமா, உண்மையிலே மோசே ஒரு தீர்க்க தரிசியா இருந்து சொல்றார். அவர் சொல்லிட்ட அந்த காரியம் கிபி 70 முழுமையாக அங்க நடந்துச்சு. கிபி 70 இந்த ஜனங்களுடைய கலக குணத்தையும் கடின கழுத்தையும் பார்த்துட்ட தேவன் ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை அவருடைய சமூகத்தை விட்டு முழுமையாக தள்ளிட்டார். முழுமையான ஒரு அழிவுக்குள்ள, ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குள்ள தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போயிட்டார். இதே போலதான் நமக்கு கூட, அங்க இருக்கின்ற நாம் பார்க்கிறோம் சகோதர சோதரிகளே. இந்த மாதிரி ஒரு கலக குணத்தோடு நாம் இருந்தோமானால், இந்த மாதிரி ஒரு கடின கழுத்தோடு நாம் இருந்தோமானால், அல்லது இப்பேற்பட்ட ஒரு கலகத்தை நாம் செய்கிறவர்களாக இருந்தோமானால், தேவன் சொல்லிட்ட காரியம் கடைசி நாட்களில் தீங்கு உங்கள் மீது வரும். இந்த தீங்கு உண்மையில் ஒரு ஆபத்தான ஒரு தீங்கு, உண்மையில் ரொம்ப டேஞ்சரான ஒரு தீங்கா கூட அங்க இருக்குது. எப்படிப்பட்ட தீங்கு என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன பண்றாரு, கிபி 70 முழுமையாக ஒரு சமூகத்தை விட்டு தள்ளிட்டார். முழுமையாக ஒரு சமூகத்தை விட்டு தள்ளினோட இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மக்கள் அங்க கொலைக்கு உட்படுத்தப்பட்டனர். அநேக ஜனங்கள் பங்கு பங்காக சிறைபிடிக்கப்பட்டு அங்க போயிட்டாங்க. இது அவர்கள் மீது வந்துட்ட அந்த ஒரு தண்டனை. நம் மீது எப்படிப்பட்ட தண்டனை வரும் என்றால், வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 51:11 வசனம்.
உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும்.
உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமலும் இரும். இப்படிப்பட்ட ஒரு கலக குணத்தோடு இருந்துட்டோமானால், இப்படிப்பட்ட ஒரு கடின குணத்தோடு இருந்துட்டோமானால், தேவன் அவருடைய சமூகத்திலிருந்து நம்மளை தள்ளிவிடுவார். அவருடைய சமூகத்திலிருந்து நம்மளை தள்ளிட்டார்னா, தேவன் நம்முடைய நிலைமை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு அனாதைகள் போலவும், ஒரு திக்கற்றவர்கள் போலவும், ஒரு திடனற்றவர்கள் போலவும் நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக அங்கு அமைஞ்சு போயிருந்த நம்ம பார்க்கிறோம் என்று சகோதர சோதரிகளே. ஆமாம், தேவன் அவர் சமூகத்திலிருந்து நம்மை தள்ளிட்டார் என்றால், அவருடைய ஆவியை நம்மிடமிருந்து எடுத்துட்டார்னா, கண்டிப்பா நம்முடைய நிலைமை மிகவும் மிகவும் ஒரு கேள்விக்குறியாக அங்கு காணப்படும் நம்ம பார்க்கிறோம் என்று சகோதர சோதரிகளே. மேலும் இப்படிப்பட்ட ஒரு கலகம் செய்யக்கூடியவர்களுக்கு, இப்படிப்பட்ட கலகம் செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் தேவனாக இருப்பதில்லை. வசனம் வாசிக்கலாம், 1 Corinthians 14:33 வசனம்.
தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது.
ஆமாம், தேவன் இப்படிப்பட்ட கலகத்திற்கு தேவனே இல்ல. தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, மாறாக இப்படிப்பட்ட கலகத்தை உண்டாக்குகிறவர்களுக்கும் தேவன் அங்கு தேவனாக இல்லாமல் போயிட்டா, நம்முடைய நிலைமை அப்பா இல்லாதவர்கள் போல ஒரு நிலைமையாக காணப்படும் என்று சகோதர சகோதரிகளே. எனவே கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கும் போது, உபாகமம் 31:29 வசனம்.
என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கைக்கிரிகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி.
ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு கலக குணத்தோடு நாம் இருந்தோமானால், தேவன் அவர் சமூகத்திலிருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் கடைசி நாட்களில் தீங்கு நம் மீது அங்கு வரும் என்று நாம் பார்க்கிறோம். அது அவருடைய சமூகத்தை விட்டு விலக்குவதாக காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. எனவே இந்த ஒரு எபேசு நடந்த கலகத்தை குறித்து அந்த எளிமையான சம்பவங்களிலிருந்து நமக்கு தேவன் கொடுத்துட்ட ஒரு எளிமையான 5 வகையான பாடங்கள் இவைகள் தான். முதலாவது பாடம் நாம் பார்க்கும் பொழுது, நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் மாத்திரம் நாம் சந்தோஷம் அடைய வேண்டுமே தவிர, நாம் தேவையற்ற உலக காரியங்களை குறித்தோ அல்லது உலகத்தினுடைய சம்பாஷணைகளை குறித்தோ, பிற மதங்களுடைய போதனைகளை குறித்தோ, அவருடைய அறியாமையை குறித்தோ நாம் விமர்சிப்பது கூடாத காரியமாக அங்கு இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே. மாறாக நம்முடைய வார்த்தை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் மாத்திரம் மகிழ்ந்திருக்க வேண்டும். அதற்கு மாத்திரமே நம்முடைய வாய்கள் அங்கு திறக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு மாறாக செய்யும் போது அது ஒரு கெட்ட வார்த்தையாக அங்கு இருக்கு நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கும் பொழுது, நேரம், நம்முடைய நேரம் மீது நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். மாறாக காலத்தை விரயம் பண்றவர்களாக நாம் இருப்பது கூடாத காரியமாக அங்கு இருக்குது. மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது, ஒரு சகோதரனுடைய கஷ்டங்கள்ல, ஒரு சகோதரனுடைய இயலா தன்மையில நாம் கொஞ்சம் உதவ வேண்டும், நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த ஒரு பாடுகள்ல கஷ்டங்கள்ல நாம் கொஞ்சம் பங்கெடுக்க வேண்டும். இதோட லிமிட் பார்க்கும்போது, ஒரு சகோதரனை தன்னுடைய உயிரை போல சிநேகிக்கணும். இப்படி உயிரை போல சிநேகிக்கும் போது கண்டிப்பாக ஒரு சகோதரனுடைய வேதனைப்படும் போது அந்த சகோதரனுடைய மனம் அங்கு துடிக்கும். சோ இது கூட ஒரு மூன்றாவது எளிமையான ஒரு படிப்பினையாக நாம் பார்க்கிறோம். நான்காவது படிப்பினை என்னவென்று பார்க்கும்போது, ஒரு சகோதரனுடைய பலவீனங்கள்ல, ஒரு சகோதரனுடைய குறைகள்ல, ஒரு சகோதரனுடைய இயலா தன்மையில நாம் கொஞ்சம் குறைய அங்கு உதவி செய்ய வேண்டியவர்களாக, அல்லது அந்த பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியவர்களாக, அந்த பலவீனத்திலே தாங்குகிறவர்களாக, அந்த பலவீனத்திலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரர்களே. மாறாக நாம் நீதியாக சகோதரர்கள் நிற்பது அது ஒரு கூடாத காரியமா இருக்குது என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக பார்க்கும்போது கலக குணம், நம் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கலக குணம், இது நம்மை விட்டு நீங்கி இருக்க, இதிலே நாம் உட்படாமல் இருக்க எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கும், கலகக்காரரோடு கலவாத படிக்கும் இருக்க நமக்கு தேவன் கிருபை செய்வாராக. இப்பேற்பட்ட குறைவுள்ள எனக்கு இப்பேற்பட்ட மேலான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு, அவருடைய குமாரன் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.